கோவிட் 19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையினை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர். கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் டிசம்பர் மாதம் 31 தேதி வரையான காலப்பகுதியில் திங்கள், செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 முதல் 10:15 வரை FM 97.6 அலைவரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் மாணவர்களே, இன்று ஓவா சமூக வானொலியின் குருகுல கல்வி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் நான் ஆசிரியை சுப்பிரமணியம் மஞ்சுளா தேவி, விபுலானந்தா தமிழ் மகா வித்யாலயத்தில் இருந்து. அன்பார்ந்த மாணவர்களே, இன்று நாம் தரம் 11 மாணவர்களுக்கான திருக்குறள் பேதமை என்ற பாடப்பகுதியில் குறள்கள், குறள்களின் கருத்து, குறள்களின் வாயிலாக சொல்லப்படுகின்ற முக்கியமான விடயங்கள், அத்தோடு இப்பகுதியில் இருந்து வினவப்படும் வினாக்கள் போன்றவற்றை கற்கவிருக்கின்றோம். தரம் 11 தமிழ் இலக்கிய நூலில் பேதமை என்ற பகுதியை திருப்பிக் கொள்ளுங்கள். அத்தோடு குறிப்பெடுத்துக் கொள்வதற்காக குறிப்பேடுகளையும் எழுது கருவிகளையும் உங்கள் அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இப்போது பாடத்திற்குள் செல்லலாம். திருக்குறளை பற்றி நீங்கள் நிறைய விடயங்களை தெரிந்து வைத்திருப்பீர்கள். இருந்தும் திருக்குறளை பற்றிய சிறு அறிமுகம் ஒன்றை பார்த்துவிட்டு வருவோம். இத்திருக்குறள் சங்க மருவிய காலத்தில் தோற்றம் பெற்ற அறக்கருத்துக்கள் அடங்கிய ஓர் நீதி நூலாகும். தமிழ் மறை என போற்றப்படும் இத்திருக்குறளை தமிழுக்கு அளித்து தமிழர்களுக்கு நிலைத்து நிற்கக்கூடிய பெரும் புகழை ஈட்டித்தந்தவர் திருவள்ளுவர் ஆவார். அவர் ஒரு தெய்வீக புலவர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் மண்ணில் அவதரித்த நற்றமிழ் புலவர். திருக்குறள் சமூகத்தை சுட்டிக்காட்டும், சமூகத்தை கட்டிக்காக்கும் அற்புத நூல். ஒரு குறிப்பிட்ட மதத்தில் அல்லது மார்க்கத்தின் வழிகாட்டும் நூலாக இல்லாமல் பொதுவான வாழ்க்கை நெறியை வகுக்கும் நூலாக திகழ்கின்றது. அறம் எதுவென அறுதியிட்டு கூறியுள்ளார் திருவள்ளுவர். வாழ்க்கையில் கொள்வன எவை, தள்ளுவன எவை என பகுத்து காட்டியுள்ளார். இப்படியான இந்த தெய்வ புலவரை மகாகவி பாரதியார் வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று போற்றி புகழ்ந்திருப்பது வள்ளுவனின் புகழ் சிகரம் தொட்டு நிற்பதனை பறைசாற்றி நிற்கின்றது. வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று மகாகவி பாரதியார் வள்ளுவ பெருந்தகையை சிறப்பித்து காட்டியிருக்கிறார். திருக்குறளில் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என 3 பெரும் பிரிவுகள் உள்ளன. இவை மூன்றும் மனிதன் அடையத்தக்க உறுதி பொருள்களை முறையாக எடுத்து எம்புகின்றன. திருக்குறளில் மொத்தமாக 133 அதிகாரங்கள் உள்ளன. இவை ஒவ்வொன்றிலும் முறையே 10 குறள்கள் மூலம் 1330 குறள்கள் உள்ளன. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறள்கள், மொத்தமாக 1330 குறள்கள் உள்ளன. திருக்குறள் பல பெயர்களால் சிறப்பிக்கப்படுகின்றது. தமிழ் மறை, தெய்வ நூல், உத்தரவேதம், பொதுமறை, வாயுரை வாழ்த்து, பொய்யாமொழி போன்ற சிறப்பு பெயர்களால் திருக்குறள் சிறப்பிக்கப்படுகின்றது. திருக்குறளில் பேதமை என்ற அதிகாரம் 84 அதிகாரமாக அமைகின்றது. 84வது அதிகாரமாக அமைகின்றது. இது பொருட்பாலில் அடங்குகின்றது. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்ற மூன்று பிரிவுகளில் பொருட்பாலில் அடங்குகின்ற ஓர் அதிகாரமாக இந்த பேதமை என்ற அதிகாரம் அமைகின்றது. 84வது அதிகாரம். மாணவர்களே, சாதாரண தர பரீட்சைக்கு இந்த பேதமை என்ற அதிகார அலகிலிருந்து குறு வினாக்கள், கட்டமைப்பு வினாக்கள் என தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதால் இப்பாடத்தினை கவனமாக செவிமடுத்து தேவையான விடயங்களை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் என கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக நாங்கள் இந்த அதிகார வைப்பு முறையினை பார்த்துவிட்டு வருவோம். இந்த பேதமை என்ற அதிகாரம் கூடா நட்பு என்ற அதிகாரத்தின் பின் வைக்கப்பட்டுள்ளது. கூடா நட்பு என்ற அதிகாரத்தின் பின் பேதமை என்ற அதிகாரம் வைக்கப்பட்டுள்ளது. பேதமை உடையவனின் இழிவுகளை கூற வந்த வள்ளுவர் முதலில் எவர்களுடன் நட்பு கொள்ளுதலை தவிர்க்க வேண்டும் என்பதை விளக்கிய பின் பேதமை என்ற அதிகாரத்தை வைத்துள்ளார். கூடா நட்பு என்ற அதிகாரத்துக்கு பிறகு பேதமை என்ற அதிகாரம் வைக்கப்பட்டிருக்கின்றது. பேதமை உடையவனின் இழிவுகளை கூற வந்த வள்ளுவர் முதலில் எவர்களுடன் நாம் நட்பு கொள்ளுதலை தவிர்க்க வேண்டும் என்பதை விளக்கிய பின் பேதமை என்ற அதிகாரத்தை வைத்துள்ளார். பேதமை என்றால் என்னவென்று பார்ப்போம். பேதமை என்பது அறியாமை, அறியாமை, எதுவும் அறியாத தன்மை என்பது பேதமையாகும். நாங்கள் இப்பொழுது இந்த அதிகாரத்தின் முதலாவது குறளை பார்ப்போம். பேதமை என்பது ஒன்று யாதெனில் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல். பேதமை என்பது ஒன்று யாதெனில் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல். இக்குறளில் பேதமைக்கான இலக்கணம் வள்ளுவரால் கூறப்பட்டிருக்கின்றது. பேதமைக்கான இலக்கணம், பேதமை என்று சொல்லப்படுவது ஒன்று எதுவென்றால், தனக்கு கேடு பயப்பனவற்றை கை கொண்டு நன்மை தருவனவற்றை கைவிடுதல் ஆகும். பேதமை என்பது தனக்கு கேடு பயப்பனவற்றை கை கொண்டு நன்மை தருவனவற்றை கைவிடுதல் ஆகும். இதன் அரும்பதங்களுக்கான பொருளை பார்ப்போம். ஏதம் என்றால் தீமை அல்லது குற்றம் என்று கூறலாம். ஏதம் என்றால் தீமை, குற்றம். ஊதியம் என்றால் நன்மை தருபவை. போகவிடல் என்றால் கைவிடல். இக்குறளின் பொருளை பார்ப்போம். பேதமை என்பது ஒன்று யாது எனில், பேதமை என்பது ஒன்று யாது எனில், அதாவது பேதமை என்று சொல்லப்படுவது யாது என்றால் ஏதம் கொண்டு, ஏதம் என்றால் நாங்கள் பார்த்தோம் தீமை அல்லது கேடு. ஏதம் கொண்டு என்பது தீமை தருவனவற்றை ஏற்றுக்கொண்டு, ஏதம் கொண்டு தீமை தருவனவற்றை, அதாவது தனக்கு கேடு தருவனவற்றை கை கொண்டு ஊதியம் போகவிடல். ஊதியம் என்பது நன்மை தருபவை. ஊதியம் போகவிடல் என்றால் நன்மை தருவனவற்றை கைவிடுதல் ஆகும். பேதமை என்பது யாதென்றால் தனக்கு தீங்கு தருபவைகளை கை கொண்டு அல்லது பெற்றுக்கொண்டு நன்மை தருவனவற்றை கைவிடுதல் ஆகும். தனக்கு தீங்கு தருபவற்றை கை கொண்டு நன்மை தருவனவற்றை கைவிடுதல் ஆகும். இதுதான் பேதமை. கேடு தருவன என்று பார்த்தால் வறுமை, பழி, பாவங்கள் இவற்றை கேடு தருவனவாக கூறலாம். நன்மை தருவன செல்வம், புகழ், அறம். ஒருவன் தனக்கு கேடு விளைவிப்பனவற்றை கை கொண்டால் அதற்கு பிரதான காரணம் எது? அறியாமை. கேடு தருவனவற்றை கை கொண்டால் அதற்கு பிரதான காரணம் அறியாமையே ஆகும். பேதமை என்பது ஒன்று யாதெனில் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல். இந்த முதலாவது குறளில் பேதமை என்பது யாது என்பதை அழகாக கூறியிருக்கிறார் வள்ளுவர். பேதமை என்பது ஒன்று யாதெனில் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல். பேதமை என்பது ஒன்று யாதெனில் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல். சரி மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் இரண்டாவது குறளை பார்ப்போம். இரண்டாவது குறள், பேதமையுள் எல்லாம் பேதமை, காதன்மை கையல்ல தன் கண் செயல். பேதமையுள் எல்லாம் பேதமை, காதன்மை கையல்ல தன் கண் செயல். இக்குறளில் பேதையருக்குள்ளே பெரிய பேதை யார் என்றால், தனது ஒழுக்கத்திற்கு புறம்பான, தனது ஒழுக்கத்திற்கு ஆகாத செயல்களில் விருப்பம் கொள்கின்றவனே பேதையரின் பேதை என்று இக்குறள் கூறுகிறது. பேதையரின் பேதை, பேதையர்களிலே பெரிய பேதை யார் என்றால், தனது ஒழுக்கத்திற்கு புறம்பான செயல்களில் விருப்பம் கொள்கின்றவன். இந்த குறளில் உள்ள அரும்பதங்களை பார்ப்போம். காதன்மை என்றால், காதன்மை என்றால் ஆசை கொள்கின்ற அல்லது விருப்பம் கொள்கின்ற என்று பொருள். ஆசை கொள்கின்ற, காதன்மை என்றால் ஆசை கொள்கின்ற. கை அல்ல, பொருந்தாத அல்லது தகாத அல்லது ஆகாத என்று கூறலாம். பொருந்தாத, தகாத, ஆகாத செயல்கள் என்று கையல்ல என்பது. தன் கண் செயல், தன் ஒழுக்கத்திற்கு ஆகாத செயல். தன் கண் செயல் என்பது தன் ஒழுக்கத்திற்கு ஆகாத செயல்கள். பேதமையுள் எல்லாம் பேதமை, காதன்மை கையல்ல தன் கண் செயல். இக்குறளை கொண்டு கூட்டி வாசித்து பார்த்தோமாக இருந்தால், பேதமையுள் எல்லாம் பேதமை, கையல்ல தன் கண் செயல் காதன்மை. பேதமையுள் எல்லாம் பேதமை, கையல்ல தன் கண் செயல் காதன்மை என்று கொண்டு கூட்டி கொண்டு கூட்டல் வேண்டும். பேதமையுள் எல்லாம் பேதமை என்றால், பேதமை எல்லாவற்றிலும் பெரிய பேதமை. கையல்ல தன் கண் செயல், தன் ஒழுக்கத்திற்கு பொருந்தாத செயல்களில் காதன்மை விருப்பம் கொள்கின்றது. பேதமை எல்லாவற்றிலும் பெரிய பேதமை, தனது ஒழுக்கத்திற்கு பொருந்தாத செயல்கள் மீது விருப்பம் கொள்ளுதல் ஆகும். தன் ஒழுக்கத்திற்கு புறம்பான செயல்களில் மீது விருப்பம் கொள்வது பேதமையில் பெரிய பேதன்மை. இங்கு ஒழுக்கத்திற்கு தகாத செயல்களாக வறுமை, பழி, பாவங்கள், இச்செயல்கள் மீது விருப்பம் கொள்கின்ற தன்மையே பேதமையில் பெரிய பேதமையாக கொள்ளப்படுகின்றது. இக்குறளிலும் பேதையின் இலக்கணம் சொல்லப்படுகின்றது. தனது ஒழுக்கத்திற்கு புறம்பான செயல்களை விரும்பி செய்கின்றவன் பேதையுள் பேதை என்று கூறி நிற்கின்றார் வள்ளுவர். பேதமை பற்றிய வரைவிலக்கணம் பற்றி வினா எழுப்பப்பட்டால், அதற்கு இந்த முதல் இரண்டு குறள்களையும் எடுத்துக்காட்டி விடையெழுதல் வேண்டும். பேதமை பற்றிய வரைவிலக்கணம் சம்பந்தமான வினாக்கள் எழுப்பப்படுகின்ற போது முதலாவது குறளையும், இந்த பேதமை என்ற அதிகாரத்தின் முதலாவது குறளையும் இரண்டாவது குறளையும் எடுத்துக்காட்டி விடையெழுதல் வேண்டும். இப்பொழுது நாங்கள் மூன்றாவது குறளை பார்ப்போம். நாணாமை, நாடாமை, நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். நாணாமை, நாடாமை, நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். நாணாமை என்றால், நாணம் என்றால் வெட்கம். ஆகவே நாணாமை என்பது வெட்கப்படாமை, வெட்கப்பட வேண்டியவற்றிற்கு வெட்கப்படாமை. நாடாமை என்றால், நாடுதல் என்றால் தேடிச் செல்லுதல். நாடாமை என்றால் தேட வேண்டியவற்றை தேடிச் செல்லாமை. நார் என்பது அன்பு. எனவே நாரின்மை என்றால் அன்பு செலுத்தாமை. யாதொன்றும் பேணாமை என்பது எதனையும் பேணி பாதுகாக்காமை. இவைகள் பேதையினுடைய தொழிலாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது. நாணாமை, நாடாமை, நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். எப்படி என்றால், நாணாமை வெட்கப்பட வேண்டியவற்றிற்கு வெட்கப்படாமையும், நாடாமை தேவையானவற்றை நாடிச் செல்லாமையும், நாரின்மை அன்பு செலுத்த வேண்டியவற்றிற்கு அன்பு செலுத்தாமையும், யாதொன்றும் பேணாமை எதனையும் பேணி பாதுகாக்காமை, இவைகள் பேதையர்களுடைய தொழில்களாகும். என்று வள்ளுவர் பெருந்தகை கூறியுள்ளார். நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதையர் தொழில். மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது நான்காவது குறளை பார்ப்போம். இந்த குறள் பேதையர்களின் இயல்பை பற்றி கூறுகின்றது. பேதையர்கள் எவ்வாறான இயல்பை கொண்டவர்கள் என்று இந்த குறள் கூறுகின்றது. குறளை பார்ப்போம். ஓதி உணர்ந்தும் பிறருக்கு உரைத்தும் தானடங்கா பேதையின் பேதையர் இல். ஓதி உணர்ந்தும் பிறருக்கு உரைத்தும் தானடங்கா பேதையின் பேதையர் இல். இந்த குறளுக்கான அரும்பதங்களின் பொருளை பார்ப்போம். ஓதி என்பது கற்றல், நூல்களை கற்றல். பிறருக்கு உரைத்தல் என்றால் மற்றவர்களுக்கு எடுத்து கூறுதல், மற்றவர்களுக்கு எடுத்து கூறுதல். தான் அடங்கா என்றால் தான் அடங்குதல், தான் கற்ற விடயங்களுக்கு ஏற்றாற்போல ஒழுக்க விதிகளுக்கு கட்டுப்பட்டு வாழுதல். அதாவது நல்ல நூல்களை கற்றுணர்தல், கற்ற விடயங்களை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுதல், தான் கற்ற விடயங்களுக்கு ஏற்றாற்போல வாழுதல். இவை அனைத்தும் அறிவுடையவர்களின் செயல்களாகும். அறிவுடையவர்களின் செயல்கள் எவை? நல்ல நூல்களை கற்றுணர்தல், கற்ற விடயங்களை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுதல், தான் கற்ற விடயங்களுக்கு ஏற்றாற்போல வாழுதல். இவை அனைத்தும் அறிவுடையவர்களின் செயல்களாகும். ஆனால் அறிவற்ற பேதையர்கள் நல்ல நூல்களை கற்றறிந்த போதும் அதனால் வரும் நன்மைகளை உணர்ந்த போதும் தான் கற்றவற்றை பிறருக்கு எடுத்து சொல்லிய போதும் தான் அந்நெறியில் நின்று அடங்கி ஒழுகாத பேதை போல வேறு அறிவிலிகள் இவ்வுலகில் இல்லை என்கிறார். இக்குறளில் பேதையின் இயல்பு காட்டப்படுகின்றது. ஓதி உணர்ந்தும் பிறருக்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையின் பேதையர் இல். ஓதி உணர்ந்தும் பிறருக்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையின் பேதையர் இல். அடுத்ததாக ஐந்தாவது குறளை பார்ப்போம். ஒருமை செயலற்றும் பேதை எழுமையும் தான்புக்கு அழுந்தும் அலறு. ஒருமை செயலற்றும் பேதை எழுமையும் தான்புக்கு அழுந்தும் அலறு. மாணவர்களே, முதலில் இக்குறளினை கொண்டு கூட்டும் முறையினை பார்ப்போம். அதாவது சரியான வைப்பு முறையில் வைத்து பார்த்தால்தான் இதன் பொருளை விளங்கிக் கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். அதுதான் கொண்டு கூட்டும் முறை என்று கூறுவோம். பேதை எழுமையும் தான்புக்கு அழுந்தும் அலறு, ஒருமை செயலற்றும். கொண்டு கூட்டும் போது இவ்வாறு அமையும். பேதை எழுமையும் தான்புக்கு அழுந்தும் அலறு, ஒருமை செயலற்றும். இதனுடைய அரும்பதங்களுக்கான பொருளை பார்ப்போம். பேதை என்றால் பேதையானவன், அறிவிலி. எழுமையும் தான்புக்கு அழுந்தும் அலறு. எழுமையும் என்றால் எழுமை, ஏழு பிறப்பிலும். தான் புக்கு என்றால் தான் புகுந்து, ஏழு பிறப்பிலும் தான் புகுந்து. அழுந்தும் என்றால் அனுபவிக்கின்ற. அலறு என்றால் நரக துன்பம். அலறு நரக துன்பத்தை ஒருமை செயலற்றும் தனது ஒரு பிறவியிலேயே உருவாக்கிக் கொள்ள வல்லவனாவான். அதாவது பேதையானவன் வரும் எல்லா பிறவிகளிலும் புகுந்து வருத்தப்படுகின்ற நரக துன்பத்தை இவ்வொரு பிறப்பினுள்ளே செய்து கொள்ள வல்லவனாவான் என்று கூறப்படுகின்றது. பேதையானவன் வரும் எல்லா பிறவிகளிலும் புகுந்து வருத்தப்படுகின்ற நரக துன்பத்தை ஒரு பிறப்புள்ளே செய்து கொள்ள வல்லவனாவான் என்று கூறப்படுகின்றது. பேதை எழுமையும் தான்புக்கு அழுந்தும் அலறு. பேதை எழுமையும் தான்புக்கு அழுந்தும் அலறு. பேதையானவன் ஏழு பிறவிகளிலும் புகுந்து அனுபவிக்கின்ற நரக துன்பத்தை ஒருமை செயலற்றும் ஒரே பிறவியில் செய்து கொள்ள வல்லமையுடையவனாக இருப்பான். இங்கு பேதையின் கேடுகளின் மிகையும் அதன் பயனாக அவன் அனுபவிக்கின்ற நீண்ட நரக துன்பமும் எடுத்து காட்டப்படுகின்றது. மீண்டும் ஒருமுறை குறளை பார்ப்போம். ஒருமை செயலற்றும் பேதை எழுமையும் தாண்புக்கு அழுந்தும் அலறு. ஒருமை செயலற்றும் பேதை எழுமையும் தாண்புக்கு அழுந்தும் அலறு. இப்பொழுது நாங்கள் ஆறாவது குறளை பார்ப்போம் மாணவர்களே. ஆறாவது குறள், பொய்யப்படும் ஒன்றோ புனை பூணும் கையறியா பேதை வினை மேற்கொளின். பொய்யப்படும் ஒன்றோ புனை பூணும் கையறியா பேதை வினை மேற்கொளின். இந்த குறளில் பேதை ஒரு செயலை செய்யும் போது அச்செயலின் விளைவும் பேதை அடையும் நிலையும் எடுத்து காட்டியுள்ளார் வள்ளுவர். இந்த குறளில் பேதை ஒரு செயலை செய்யும் போது அச்செயலின் விளைவும் பேதை அடையும் நிலையும் எடுத்து காட்டியுள்ளார். முதலில் குறளின் கடின பதங்களுக்கான பொருளை அறிந்துவிட்டு வருவோம். கையறியா என்பது செய்யும் வகையறியா, ஒரு கர்மத்தை செய்யும் வகையை அறியா, கையறியா. புனை என்பது விலங்கு, விலங்கு என்றால் கை விலங்கு, கைக்கு விலங்கிடுதல். பூணும் என்றால் அணிதல், பூணும் என்றால் அணிதல். இப்பொழுது குறளை கொண்டு கூட்டி வாசித்து பார்ப்போம். கையறியா பேதை வினை மேற்கொளின், பொய்யப்படும் ஒன்றோ புனை பூணும். கையறியா பேதை வினை மேற்கொளின், பொய்யப்படும் ஒன்றோ புனை பூணும். கையறியா பேதை, செய்யும் வகையறியாத பேதை, ஒரு செயலை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அறியாத பேதை, கையறியால் பேதை. வினை மேற்கொளின், ஒரு செயலை மேற்கொண்டால் அல்லது ஒரு செயலை செய்ய முற்பட்டால், வினை மேற்கொளின் ஒரு செயலை செய்ய முற்பட்டால், பொய்யப்படும் அந்த செயல் தோல்வியில் முடியும் அல்லது முழுமையடையாது போய்விடும். பொய்யப்படும் அந்த செயல் தோல்வியில் முடியும். புனை பூணும், விலங்கிடப்படுவான், கைவிலங்கு இடப்படுவான், அதாவது அந்த பேதை செய்த செயலும் தோல்வியில் முடியும். அப்பேதையும் குற்றவாளியாக விலங்கிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவான். ஒரு செயலை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற நிலை அறியாத பேதை ஒரு வேலையை செய்ய முற்படும் போது அந்த செயல் முழுமையடையாது தோல்வியில் முடிகின்ற அதே வேளை பேதையும் குற்றவாளியாகி கைவிலங்கிட வேண்டிய நிலைமையும் ஏற்படும் என்று கூறுகிறார். ஒரு செயலை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற நிலையறியாத ஒரு பேதை ஒரு வேலையை செய்ய முற்படுகின்ற போது அந்த செயல் முழுமையடையாது தோல்வியில் முடிகின்ற அதே வேளை பேதையும் குற்றவாளியாகி கைவிலங்கிட வேண்டிய நிலையும் ஏற்படும் என்று கூறுகிறார். அதாவது ஒன்றை செய்ய தெரியாது அதனை செய்தல், ஒன்றை செய்ய தெரியாது அதனை செய்தால் செய்த அந்த தொழில் எல்லாவற்றையும் அழித்துவிடும். அத்துடன் செய்த தொழிலையும் அத்தொழிலை செய்பவரையும் இல்லாது செய்துவிடும். பொய்யப்படும் ஒன்றோ புனை பூணும் கையறியா பேதை வினை மேற்கொளின். பொய்யப்படும் ஒன்றோ புனை பூணும் கையறியா பேதை வினை மேற்கொளின். சரி மாணவர்களே, இப்பொழுது நாம் ஏழாவது குறளினை பார்ப்போம். இக்குறளில் பேதையர் தெய்வத்தின் கிருபையால் பெருஞ்செல்வத்தை பெற்றால் அச்செல்வத்தின் பயன்பாடு எவ்வாறு இருக்கும் என்பதை இக்குறளின் வாயிலாக வள்ளுவ பெருந்தகை விளக்கி நிற்கின்றார். தெய்வத்தின் கிருபையால் பெருஞ்செல்வத்தை பேதை பெற்றால் அச்செல்வத்தின் பயன்பாடு எவ்வாறு இருக்கும் என்பதை கூறி நிற்கின்றார் இந்த குறளினூடாக. குறளை பார்ப்போம். ஏதிலார் ஆற தமர் பசிப்பர், ஏதிலார் ஆற தமர் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்றக்கடை, ஏதிலார் ஆற தமர் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்றக்கடை. இந்த குறளினுடைய கருத்தை பார்த்தோமாக இருந்தால், பேதை ஒருவன் பெருஞ்செல்வத்தை பெற்றபோது அந்த செல்வத்தினுடைய பயனை அந்த பேதையினுடைய உறவினர்கள் அனுபவிக்காது, அவனோடு தொடர்பில்லாத அல்லது அயலவர்கள் அந்த செல்வத்தின் பயனை அனுபவிப்பர் என்று சொல்லப்படுகின்றது. பேதை ஒருவன் பெருஞ்செல்வத்தை பெற்றபோது அந்த செல்வத்தினுடைய பயனை அந்த பேதையினுடைய உறவினர்கள் அனுபவிக்காது, அவனோடு தொடர்பில்லாத அல்லது அயலவர்கள் அந்த செல்வத்தின் பயனை அனுபவிப்பர் என்று சொல்லப்படுகின்றது. அந்த பேதையினுடைய உறவினர் மனைவி பிள்ளைகள், இவர்கள் பசியோடு வாடி நிற்க அந்த பேதையோடு உறவில்லாத மற்றவர்கள் அந்த செல்வத்தின் பயனை அனுபவிப்பர் என்று திருவள்ளுவர் நாயனார் கூறுகிறார். இந்த குறளின் அரும்பதங்களுக்கான பொருளை பார்ப்போம். ஏதிலார் என்றால் உறவில்லாதவர்கள், ஏதிலார் உறவில்லாதவர்கள், ஆற ஆற என்றால் அனுபவிக்க, அந்த செல்வத்தின் பயனை அனுபவிக்க, தமர் என்பது உறவினர்கள், தம்முடைய உறவினர்கள் தமர், பசிப்பர் என்றால் பசியால் வருந்துவர், உச்சக்கடை தெய்வத்தால் பெற்றபோது, தெய்வ கிருபையால் பேதை பெருஞ்செல்வத்தை பெற்றபோது உச்சக்கடை. இங்கு பேதையானவன் பெரிய செல்வத்தை தெய்வ அனுக்கிரகத்தால் அல்லது தெய்வ கிருபையால் பெற்றால் என்று வள்ளுவர் கூற காரணம், பேதை எத்தொழிலையும் சரிவர செய்ய மாட்டான், அவன் செய்யும் தொழிலும் பாழ்படும், ஆகவே அவனால் செல்வத்தை அடைய முடியாது, எனவேதான் தெய்வ கிருபையால் அவன் பெரிய செல்வத்தை பெற்றான் என்று கூறப்படுகின்றது. பேதையால் எந்த தொழிலையும் சரிவர செய்ய முடியாது, அவன் செய்யும் தொழிலும் பாழ்பட்டுவிடும், ஆகவே அவனால் செல்வத்தை அடையவே முடியாது, எனவேதான் இந்த குறளினூடாக தெய்வ கிருபையால் அவன் பெரிய செல்வத்தை பெற்றான் என்றால் என்ன நிலை ஏற்படும் என்பதை கூறுகிறார். இதனையே பேதை பெருஞ்செல்வம் முற்றக்கடை என்கிறார். இவ்வாறு பேதையொருவன் தெய்வ கிருபையால் பெருஞ்செல்வத்தை பெற்றால் அச்செல்வத்தின் பயன் அவனது உறவினர்களுக்கு பயன்படாது போகும், அத்துடன் அவ்வுறவினர்கள் பசியால் வருந்துவர் என்கிறார். ஆனால் தன்னோடு அதாவது பேதையோடு ஓர் இயைபும் இல்லாதார் உறவில்லாதவர்கள் அச்செல்வத்தின் பயனை முழுமையாக அனுபவிப்பர் என்கிறார். அதாவது பேதையின் செல்வம் உறவினர்களுக்கு பயன்படாது, ஆனால் உறவில்லாதவர்கள் அதன் முழு பயனையும் அனுபவிப்பர் என்கிறார் வள்ளுவர். ஏதிலார் ஆற தமர் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்றக்கடை, ஏதிலார் ஆற தமர் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்றக்கடை. இப்பொழுது நாங்கள் எட்டாவது குறளை பார்ப்போம். மையல் ஒருவன் கழித்தற்றால் பேதை தன் கையொன்று உடைமை பெறின், மையல் ஒருவன் கழித்தற்றால் பேதை தன் கையொன்று உடைமை பெறின். பேதை பெருஞ்செல்வத்தை தெய்வ கிருபையால் பெற்றதன் பின் அவனது நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த குறள் விளக்குகிறது. முதலாவது குறள் பேதையினுடைய செல்வத்தின் நிலை காட்டப்பட்டது. இந்த எட்டாவது குறள் பேதை பெருஞ்செல்வத்தை தெய்வ கிருபையால் பெற்றதன் பின் அவனது நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை இக்குறளின் வாயிலாக விளக்குகிறார் வள்ளுவர் பெருந்தகை. இக்குறளில் உள்ள அரும்பதங்களுக்கான பொருளை பார்த்துவிட்டு வருவோம். தன் கையொன்று, தன் கையொன்று, தன் கையில் ஒரு செல்வம், தன் கையில் பெற்ற செல்வம், உடைமை பெறின் பொருளை பெற்றுக்கொண்டால், உடைமை பெறின் பொருளை பெற்றுக்கொண்டால், மையல் ஒருவன், மையல் என்றால் இங்கு பைத்தியம், பித்து பிடித்தவன், மையல் ஒருவன் பித்து பிடித்த ஒருவன் அல்லது பைத்தியம் பிடித்த ஒருவன் கழித்தற்றால், மது குடித்து மயங்குதல், மது குடித்து மயங்கியது போல நடந்து கொள்வான். இந்த குறளின் பொருளை அறிய நாம் இக்குறளை கொண்டு கூட்டுதல் வேண்டும். கொண்டு கூட்டும் போது குறள் இவ்வாறு அமையும். பேதை தன் கையொன்று உடைமை பெறின், பேதை தன் கையொன்று உடைமை பெறின் மையல் ஒருவன் கழித்தற்றால். இப்போது இதன் பொருளை பார்த்தோமாக இருந்தால், பேதை ஒருவன் தன் கையில் ஒரு பொருளை பெற்றுக்கொண்டால், பைத்தியமான ஒருவன் மது அருந்தி மயங்கியது போல நடந்து கொள்வான். பேதை தன் கையில் ஒரு பொருளை பெற்றுக்கொண்டால், பொருட்செல்வத்தை பெற்றுக்கொண்டால், பைத்தியமான ஒருவன் மது அருந்தி மயங்கியது போல நடந்து கொள்வான். பேதையால் பொருள் பெற முடியாது. ஏற்கனவே பார்த்தோம், அறிவிலி எதிர்பாராத தெய்வ அனுகிரகத்தால் பொருள் ஒன்றை பெற்றுக் கொண்டால், மது அருந்திய பைத்தியக்காரனை போன்று மயக்கமடைந்து தான் தோன்றித்தனமாக நடந்து கொள்வான் என வள்ளுவர் கூறுகிறார். ஏற்கனவே அவன் பைத்தியக்காரன். அந்த பைத்தியக்காரன் மதுவையும் அருந்தினால் அவனது குழப்ப நிலை சொல்லவும் வேண்டுமா? இந்நிலையே எதிர்பாராது பொருளை பெற்ற அறிவிலியின் நிலையுமாகும் என்று கூறுகிறார் வள்ளுவர். எதிர்பாராது செல்வம் பெற்ற ஒருவனுடைய நிலையை விளக்குவதற்கு அழகான அணி ஒன்றையும் வள்ளுவர் பயன்படுத்தியுள்ளார். உவமை அணியினூடாக இதனை விளக்குகிறார். பேதை ஒருவன் பெருஞ்செல்வம் பெற்றால் பைத்தியமான ஒருவன் மது குடித்து மயங்கியது போல காணப்படுவான் என உவமை கூறியுள்ளார். இதில் உவமானம் மையல் ஒருவன் கழித்தற்றால், அதாவது பைத்தியமானவன் மது குடித்து மயங்குதல் மையல் ஒருவன் கழித்தற்றால். உவமேயம் பேதை தன் கையொன்று உடைமை பெறின். பேதை தன் கையொன்று உடைமை பெறின் உவமேயம். பேதை பெருஞ்செல்வம் பெற்ற பின் உண்டான செயல் தான் உவமேயமாக இங்கு காட்டப்பட்டுள்ளது. பொதுத்தன்மை தான் தோன்றித்தனமான குழப்ப நிலை அல்லது தலை தடுமாறுதல். இவர்கள் இருவருடைய பொதுவான நிலை தான் தோன்றித்தனமான குழப்ப நிலையே. பைத்தியம் பிடித்த ஒருவனும் பேதை செல்வம் பெற்றாலும் இந்த இருவருடைய நிலையும் ஒரே நிலையாக காணப்படும். தான் தோன்றித்தனமான ஒரு குழப்ப நிலை, தடுமாற்ற நிலையே அவர்களுக்கு காணப்படும். மையல் ஒருவன் கழித்தற்றால், பேதை தன் கையொன்று உடைமை பெறின். மையல் ஒருவன் கழித்தற்றால், பேதை தன் கையொன்று உடைமை பெறின். மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது 9வது குறளை பார்ப்போம். இக்குறளானது பேதையர்களின் இழிவை எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கின்றது. பேதையரின் இழிநிலையை எடுத்துரைக்கின்ற குறளாக இந்த குறள் அமைந்திருக்கின்றது. பெரிதினிது பேதையர் கேண்மை பிரிவின் கண் பீளை தருவது ஒன்று இல். பெரிதினிது பேதையர் கேண்மை பிரிவின் கண் பீளை தருவது ஒன்று இல். இக்குறளினூடாக வள்ளுவர் கூற வருகின்ற கருத்து என்னவென்று பார்த்தோமாக இருந்தால், பேதையர்களின் நட்பானது மிகவும் இனிமையானதாம். ஏனென்றால் பிரியும் போது அது எவ்வித கஷ்டத்தையும் துன்பத்தையும் தராதாம். பேதையர்களுடைய நட்பு மிகவும் இனிமையானதாம். என்ன காரணம் என்று பார்த்தால், அந்த நட்பு பிரிந்து செல்லும் போது எந்தவித கஷ்டத்தையும் துன்பத்தையும் தராதாம். அதனால் பேதையர்களுடைய நட்பு மிகவும் இனிமையானதாம். இந்த குறளினுடைய அரும்பதங்களுக்கான பொருளை பார்ப்போம். கேண்மை என்றால் நட்பு. பீளை என்பது துன்பம். பிரிவின் கண் பிரிகின்ற நேரத்தில், பிரிகின்ற போது. இந்த குறளின் பொருளை இலகுவாக விளங்கிக் கொள்வதற்காக இக்குறளை கொண்டு கூட்டி வாசித்து பார்ப்போம். பேதையர் கேண்மை பெரிதினிது பிரிவின் கண் பீளை தருவது ஒன்று இல். பேதையர் கேண்மை பெரிதினிது பிரிவின் கண் பீளை தருவது ஒன்று இல். இதனுடைய பொருள், பேதையர் கேண்மை என்றால் நட்பென்று பார்த்தோம். பேதையர்களுடன் கொள்கின்ற நட்பானது பெரிது இனிது மிகவும் இனிமையானது. பேதையர்களோடு கொள்கின்ற நட்பு மிகவும் இனிமையானது. ஏனென்றால் பிரிவின் கண் பிரிவின் கண். அந்த நட்பு பிரிகின்ற போது, பிரிந்து செல்கின்ற போது பீழை தருவது இல், பீழை தருவது இல், துன்பம் தருவது ஒன்றும் இல்லை, அது எத்துன்பத்தையும் தருவதில்லை. எனவே பேதியர்களிடம் கொள்கின்ற நட்பு மிக மிக இனிமையானது என்று கூறுகின்றார். அறிவிலியிடமிருந்து பிரிவு நேர்ந்த போது அப்பிரிவு துன்பம் ஒன்றையும் தருவதில்லை. ஆதலால் பிரிவு துன்பத்தை தராத அறிவிலிகளின் நட்பு மிகவும் இனிமையானது என்று கூறி நிற்கின்றார் வள்ளுவர். பொதுவாக அறிவாளிகளோடு நல்லவர்களோடு நாம் கொள்கின்ற நட்பு பிரிகின்ற போது எமக்கு மிகுந்த வேதனையையும் துன்பத்தையும் தரும். ஆனால் பேதியர்களின் நட்பு பிரிகின்ற போது எந்தவித துன்பத்தையும் அளிப்பது இல்லை. பேதியர்களின் நட்பு, அதனால்தான் பேதியர்களின் நட்பு மிகவும் இனிமையானது என புகழ்வது போன்று இகழ்ந்து கூறுகிறார் வள்ளுவர். அதாவது வஞ்ச புகழ்ச்சி அணியினூடாக இதனை சிறப்பிக்கின்றார். பெரிது இனிது பேதையர் கேண்மை பிரிவின் கண் பீழை தருவது ஒன்று இல். பெரிது இனிது பேதையர் கேண்மை பிரிவின் கண் பீழை தருவது ஒன்று இல். மாணவர்களே, நாம் இப்பொழுது 10வது குறளை பார்ப்போம். இக்குறளும் பேதையர்களின் இழிவு நிலை எடுத்து காட்டப்படுகின்றது. இந்த குறளிலும் பேதையர்களின் இழிநிலை எடுத்து காட்டப்படுகின்றது. குறளை பார்ப்போம். களா அக்கால் பள்ளியுள் வைத்தற்றாற் சான்றோர் குளா அத்து பேதை புகழ். களா அக்கால் பள்ளியுள் வைத்தற்றாற் சான்றோர் குளா அத்து பேதை புகழ். இக்குறளினூடாக பேதியர்களை மிகவும் இழிநிலைப்படுத்தி காட்டியுள்ளார் வள்ளுவர். உண்மையிலேயே இதனை விட இழிவுபடுத்த முடியுமா என்றால் தெரியவில்லை. இக்குறள் கூறுகின்ற கருத்தை பார்த்தோமாக இருந்தால், கல்வி கேள்விகளில் மிகுந்து விளங்குகின்றவர்கள் சான்றோர்கள். இத்தகைய பெருமையுடையோர் கூடியிருக்கும் சபையிலே அறிவிலி அதாவது பேதை புகுந்தால் அந்த செயலானது தூய்மை இல்லாதனவற்றை மிதித்து அந்த கழுவாத காலை படுக்கையின் மேல் வைத்ததை போன்றதாகும் என்கிறார். எங்களுக்கு தெரியும், தூய்மையற்றதை கால் மிதித்தால் காலும் தூய்மையற்றதாகிவிடும். அத்தூய்மையற்ற காலை படுக்கையில் வைத்தால் படுக்கையும் தூய்மையற்றதாக மாறிவிடும். அதுபோல ஒழுக்கம் நிறைந்த கல்வி கேள்விகளில் நிரம்பிய அறிஞர்கள் சபை மிகவும் சிறந்ததாகும். அவ்வாறான சிறப்பு மிக்க சபையிலே அறிவிலி அதாவது பேதை புகுந்தால் அச்சபையும் தூய்மையற்று இழிநிலைக்கு தள்ளப்படும் என்கிறார் வள்ளுவர். இந்த குறளின் அரும்பதங்களை பார்ப்போம். களா கால் தூய்மையற்ற கால் அதாவது கழுவாத தூய்மையற்ற கால். பள்ளி என்பது படுக்கை. சான்றோர் என்றால் அறிஞர்கள். குளா அத்த என்றால் சான்றோர் கூடியிருக்கின்ற சபை. இப்பொழுது குறளை கொண்டு கூட்டி வாசிப்போம். சான்றோர் குளாத்து பேதை புகழ் களா அக்கால் பள்ளியுள் வைத்தற்றால். சான்றோர் குளாத்து பேதை புகழ் களா அக்கால் பள்ளியுள் வைத்தற்றால். இப்பொழுது குறளுக்கான பொருளை தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். சான்றோர் குளாத்து பேதை புகழ், அறிஞர்கள் கூடியிருக்கின்ற சபையிலே பேதை நுழைவதாவது அல்லது செல்வதாவது களா அக்கால் பள்ளியுள் வைத்தற்றாள். கழுவாத தூய்மையற்ற காலை படுக்கையில் வைத்தது போன்றது. இப்பொழுது பேதையினுடைய இழிவை அழகான உவமையினூடாக எடுத்து காட்டுகின்றார் திருவள்ளுவர். இதில் உவமானம் களா அக்கால் பள்ளியில் வைத்தல் அதாவது கழுவாத தூய்மையற்ற காலை படுக்கையில் வைத்தல். இதில் இது உவமானம். உவமேயம் சான்றோர் குளாத்து பேதை புகழ், அறிஞர்கள் கூடியிருக்கும் சபையிலே பேதையொருவன் புகுதல். உவமேயம் சான்றோர் குளாத்து பேதை புகழ், அறிஞர்கள் கூடியிருக்கின்ற சபையிலே பேதையொருவன் புகுதல். பொதுத்தன்மை தூய்மையற்ற அல்லது இழிநிலை. இந்த உவமை அணியை கையாண்டு சான்றோர் சபையில் அறிவிலி புகுவதால் ஏற்படும் இழிவை விளக்கியிருக்கின்றார் வள்ளுவர். மாணவர்களே, இப்பேதமை என்ற அதிகாரத்தின் 10 குறள்களையும் நாங்கள் பார்த்துவிட்டு வந்தோம். இப்பொழுது பொதுவான சில குறிப்புகளை பார்த்துவிட்டு வருவோம். பேதை என்பதன் பொருள், தனக்கு கேடு தருவனவற்றை கை கொண்டு தனதுக்கு நன்மை தருபனவற்றை கைவிடுதல் பேதை எனலாம். ஒருவனின் அறியாமை யாவற்றிலும் அறியாமை என்பது தனக்கு பொருந்தாத ஒழுக்கத்தில் ஆசை கொள்ளுதலே ஒருவனின் அறியாமையின் அறியாமை. அறியாமையில் பெரிய அறியாமை என்பது தனக்கு பொருந்தாத ஒழுக்கத்தில் ஆசை கொள்ளுதலாகும். அறிவுளிகளின் இயல்புகளாக வள்ளுவர் காட்டுவது தகாதவற்றுக்கு நாணாது இருத்தல். அறிவுளிகளின் இயல்புகள் தகாதவற்றுக்கு நாணாதிருத்தல், தக்கவற்றை நாடாதிருத்தல், பிறரிடம் அன்பு செலுத்தாமை, நன்மையொன்றையும் விரும்பாமை. இதே அறிவுளிகளின் இயல்புகளாக வள்ளுவர் காட்டி நிற்கின்றார். தான் கற்றும் பயனை உணர்ந்தும் பிறருக்கு உரைத்தும் இருந்த போதும் தான் அவைகளுக்கு அடங்காதவனாக இருத்தல், இதுவும் பேதையருடைய இயல்பு. தான் கற்று அதனுடைய பயனை உணர்ந்து பிறருக்கும் உரைத்து தான் அதன்படி ஒழுகாத நிலையே பேதையினுடைய இயல்பாக காட்டுகின்றார். அடுத்ததாக, ஏழு பிறப்பிலும் நரகத்தில் வருந்தும் துன்பத்தை அறிவிலி ஒரு பிறப்பில் செய்து கொள்ள வல்லவனாக இருக்கின்றான், இதுவும் அவனுடைய இயல்பு, அறிவிலியினுடைய இயல்பு. ஏழு பிறப்பிலும் நரகத்தில் வருந்தும் துன்பத்தை அறிவிலி ஒரு பிறப்பில் செய்து கொள்ள வல்லவனாக இருத்தல். அறிவிலி ஒரு செயலை செய்தால் அது முழுமையாக பாழ்படும், முற்று பெறாது. அறிவிலி ஒரு செயலை செய்தால் அந்த செயல் முழுமையாக வீணாகிவிடும், அந்த செயலும் முற்று பெறாது. இவைகள் அறிவிலிகளின் இயல்புகளாக வள்ளுவர் காட்டி நிற்கின்ற விடயங்கள். அடுத்தது, அறிவிலி பெற்ற பெருஞ்செல்வம், அதாவது பேதை பெற்ற பெருஞ்செல்வம் எவ்வகைப்படும் என்றால், அறிவிலியின் செல்வத்தை அனுபவிக்காத உறவினர்கள் வருந்த அச்செல்வத்தை உறவினர் அல்லாத பிறர் அனுபவித்து மகிழ்வர். அடுத்ததாக, அறிவிலி கையில் பொருள் பெறின் அதற்கு எதற்கு ஒப்பாக்கப்படுவான். அறிவிலி கையில் ஒரு பொருளை பெற்றால் எதற்கு ஒப்பாக்கப்படுவான் என்றால், அறிவிலி தன் கையில் ஒரு பொருள் பெற்றால் அவன் நிலை பித்து பிடித்த ஒருவன் மது அருந்தி மயங்கினாற் போன்றதற்கு ஒப்பாவான். பித்து பிடித்த ஒருவன் மதுவும் அருந்தி மயங்கிய நிலைக்கு இந்த பேதை அதோடு ஒப்பிடப்படுகின்றான். சரி மாணவர்களே, இதுவரைக்கும் நாங்கள் பேதமை என்ற அதிகாரத்தின் விளக்கங்களையும் தெளிவை பெற்றிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில், இன்று தரம் 11 தமிழ் மொழி பாடத்தில் பேதமை என்ற பாட அழகினை கற்றோம். இப்பாட அழகு சம்பந்தமான தெளிவான விளக்கத்தினை பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். மீண்டும் இன்னும் ஒரு பாட அழகினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் ஆசிரியை சுப்பிரமணியம் மஞ்சுளாதேவி, விபுலானந்தா தமிழ் மகாவித்யாலயம், ஹல்துமுல்லை. நன்றி மாணவர்களே.
COVID-19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையினை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர், கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் December 31 வரையான காலப்பகுதியில் திங்கள், செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 to 10:15 வரை FM 97.6 வரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.